जय श्री राम कृष्णा। गुरुदेवर तिरुवड़ी नाडी अवरुडिय दैवीक सान्निध्यत्तिल तिलैपदर्कु इन्रु नाम इंगे कूडियिरुक्किरोम। दुर्लभं तु रामकृष्ण रागभक्ति भावुकम्। மானுடராய் பிறப்பது அரிது என்றாலும் நமக்கு இந்த மானுட பிரிவு கிடைத்து விட்டது. அதில் பெரிய அரிய விஷயம் என்னதுன்னா ராகபக்தி பாவுகம். ராகம்னா சிவரஞ்சினி ராகம், பைரவி ராகம், அந்த ராகம் இல்லை. ராகம்னா கட்டுக்கடங்காத ஒரு ஈர்ப்பு, விராகம் அனுராகம் இந்த ரெண்டும் சேரும்பொழுது ராகம் உண்டாகிறதாம். நான் மடத்தில் சேருவதற்கு முன்னாடி ஒரு சுவாமிகிட்ட கேட்டேன், குரு மகாராஜ் மேலே எப்படி ராகபக்தி? ராகபக்தினா மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்துட்டோமா? எல்லா விஷயங்களும் மறந்து இது ஒன்று தான் நினைவு இருக்கின்றது, பிறகு அதன் மேல் நம்முடைய மனம் ஈர்க்கப்பட்டு லயிக்கின்றது. அனன்யா பக்தின்னு சொல்லுவாங்க. இந்த அனன்யா பக்திக்கு ரெண்டு வைஷ்ணவர்கள் பேசி கொண்ட ஒரு வாத விவாதம் உதாரணமாக சொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்னாராம், வைணவ பக்தர், நான் வந்து சிவன், ஐயப்பன், முருகன் இவங்களெல்லாம் நாடுறதில்லை, எனக்கு வந்து நாராயணன் ஒருத்தர் தான், சாக்ஷாத் நாராயணன் தான் என்னுடைய பக்தி உபாசனைக்கு உரிய பெருமாள். உன்னோட பெரிய வைஷ்ணவன் நான் தான்டா. எப்படின்னா, நீ என்ன சொன்ன திருப்பி சொல்லு. முருக, விநாயகர், சிவன் இவெல்லாம் விட்டு நாராயணம் எனக்கு மற்றவங்களை தெரியவே தெரியாது அப்படின்னா, எனக்கு நாராயணர் ஒருத்தர் தான் தெரியும். இத்தனை பேரை நீ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கியே, இது ராகபக்தின்னு அனன்யா பக்தின்னு மற்றவங்களே தெரியாதான். அவனுக்கு கவனமே இல்லையா அந்த பக்கத்தில். இவன் சொல்கிற இத்தனை பேரை விட்டு எனக்கு இவர் மேலே தானா? அவன் சொன்ன அத்தனை பேரே எனக்கு தெரியாது, இவர் ஒருத்தர் தான். இப்போ ராமகிருஷ்ணர் மேலே அந்த ராகபக்தி பாவுக்கம், மற்றவங்களாம் வேண்டாம் இவர் வேணும் அப்படின்ல, மற்றவங்கள பற்றி தெரியவே தெரியாது. முழுமையாக மனசு இறைவனுடன் ஊறி இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி நினைவே வராது. அதனால தான் அந்த ராகபக்தியில் துவேஷம் இருக்காதான். மற்ற பக்தியில் துவேஷம் இருக்கும், ராகத்தோட துவேஷமும் வரும். இந்த ராகபக்தி வரும்போது துவேஷம் வராது. எனக்கு முஸ்லீம் பிடிக்காது, கிறிஸ்துவம் பிடிக்காதுன்னா, இந்த ராகம் முழுமையாக உள்ளத்தை ஆக்கிரமிக்கும் பொழுது அது வந்து ஒரு பரிபூர்ண பக்தியோட பூரண நிலையை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது தான். இப்போ அந்த ராகபக்தி வேணும்னா எனக்கு அந்த சுவாமி சொன்னார் விராகம்னாரு. விராகம்னா விகத ராகம், எனக்கு பிடிக்காது, உலகம் எனக்கு பிடிக்கவில்லை, அது மேலே ஒரு வெறுப்பு இல்லை, கசப்பு எனக்கு வேண்டாம், அது எனக்கு பிடிக்கல. நீ காத்தால் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு தடவை ஒரு நிமிஷம் நமஸ்காரம் பண்ணிட்டு போனான் குரு மகாராஜ், காலை தொட்டான், அவ்வளோதான், எனக்கு உலகம் பிடிக்கலை, ரொம்ப கசக்குது எனக்கு அப்படின்னா, எனக்கு அவரை பற்றியே பேசிட்டு அதை பற்றியே கேட்கணும், எனக்கு அந்த ஹரிநாம கல் குடிக்கணும் அப்படின்னா, ஹரிநாம மதீரா, மதீரானா கல். இப்போ அவனுக்கு உலகமே பிடிக்காமல் போயிடுதான். ஏன் உலகத்து மேலே குறை காரணமாக இல்லை, இங்கே இருக்கிறது அதிகமாச்சு, இறைவன் மேலே பற்று அதிகமாகும் போது அது கசக்க ஆரம்பிச்சுடுது. இப்போ இந்த உலகத்து மேலே நமக்கு விராகம், அப்புறம் ஆண்டவன் மேலே பற்று அனுராகம், இந்த ரெண்டும் ஒன்றா சேரும்பொழுது இது விடுபடுது, இது வந்து கூடுகின்றது. அந்த சந்திப்பில் இறைவனுடைய திருவடியில் பரிபூர்ணமாக நம்முடைய மனம் நிலைக்கின்றதான். ஆண்டவன் இதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கான். கம்ப்யூட்டரில் இன்பில்ட் சிஸ்டம்னு இப்போலாம் வரும், கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்பில்ட் சிஸ்டம், ஏற்கனவே அதில் உள்ள அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு முறை அது. உலகத்தினே அப்படி ஆண்டவன் அமைச்சிருக்காங்க. ஆனால் நம்முடைய அல்ப புத்திக்கு அதை புலப்படாமல் போய்விடுகிறது. இயற்கையில் விழா கோலத்தை தூவிவிட்டு மறையும் வசந்த காலமும், மனம் வீசி உலர்ந்து போகும் மல்லிகையும், அழுகும் பழங்களும், வானமுது பொழுந்து தேய்விரையோடு சுவடு தெரியாமல் மறையும் வான்மதியும் இந்த வாழ்க்கையின் ரகசியத்தை நமக்கு புலப்படுத்துகின்றன. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் வேடிக்கை, விபரீதம், வேதனை என்ன என்றால், தெரிந்தும் தெரியாமல், புரியாமல், புலனாகாமல் போய்விட்டுகிறது நம்முடைய மனதில் இருந்து. இந்த இயற்கையில் ஆண்டவனுடைய படைப்பு எப்பொழுதுமே இந்த மாபெரும் தத்துவத்தை, நமக்கு இந்த உலகத்தின் மீது இருக்கும் பிடியை தளர்வுற செய்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ ஆண்டவன் செஞ்சிட்டாரான். ஆனாலும் உலகத்தை கெட்டியாக பிடிச்சி வச்சுருக்கோம் நாம். அதை உலரும் இலைகளும், உதிரும் இலைகளும், உலரும் கிணறுகளும், அழுகும் பழங்களும், நாம் விடும் ஒவ்வொரு மூச்சும், இந்த மரணம் என்னும் மாபெரும் தத்துவத்தை நமக்கு இரவு பகலாக புலப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் கங்கணம் கட்டிக்கொண்டு இதை மறக்க நினைக்கின்றான், மறுக்கிறான், தவிர்க்க எத்தனையோ முயற்சி செய்கிறான். கடைசியில் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து பாலிசி எடுத்தவரே செத்து போயிட்டார். பாலிசி எடுக்க யார் உதவி செய்தாரோ அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜர் செத்து போயிட்டார். அப்போ தான் இவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவர் என்ன எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தாரு, இவருக்கே இன்சூரன்ஸ் கிடையாது. அவர் ஆன்மீக வாழ்க்கைக்கு திறவுகோலாக இந்த மரணம் ஒன்று, அடுத்தது கனவு ஒன்று அமைகின்றது. இரவு பகலாக நமக்கு இது புலப்படுத்தி கொண்டிருக்கிறது, இதை விட்டுவிடு. இது ஆண்டவனுடைய வரப்பிரசாதமா மரணம். உலகியல் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு, கிரகஸ்தர்களுக்கு, இல்லறத்தார்களுக்கு மரணம்னா என்னமோ ஒரு பெரிய ஒரு சோகமான, அமங்கலமான ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு, ஐயோ மரணத்தை பற்றி பேசவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கைக்கு அடிகோல் இடுவதற்கு கனவும் மரணமும் ஒரு பெரிய திறவுகோல். பற்றின்மைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்களில் ஒன்று மரணம், அடுத்தது கனவு. ஏனென்றால் இந்த இரண்டுமே நிரந்தரமின்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. எந்த விழிப்பு நிலையில் பெரிய கோலாகலத்துடன் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாழ்கிறோமோ அந்த விழிப்பு நிலை கண் மூடியதும் மறைந்து விடுகிறது. பிறகு கனவில் செல்கிறோம். சில நேரங்களில் சிம்ம சொப்பனம் உண்டாகிறது இல்லையா, உண்டாகிறதா இல்லையா, பயந்து அடிச்சிட்டு அப்படியே எழுந்துப்போம். நான் துறவி ஆன பிறகு கூட கனவில் பரீட்சை ஹாலுக்கு போகும்பொழுது ஹால் டிக்கெட்டை எடுத்து கொள்ளாமலே சென்றிருக்கிறேன் என்று பதட்டப்பட்டு எழுந்து பார்த்துருக்கிறேன். ஆசிரமத்தில் கட்டிலில் படுத்துட்ருக்கேன் நான். அட ராமா, ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அசந்து அதுக்குள்ளே எந்த லோகத்திலிருந்து எந்த லோகத்துக்கு சென்ற ஹால் டிக்கெட்டா, அப்புறம் பார்த்தா நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது அஞ்சு நிமிஷம், அதுக்கப்புறம் தான் அது ஓயுது. இப்போ இந்த கனவு நிரந்தரமின்மையை நமக்கு எடுத்து சுட்டி காட்டுகிறது. ஆனால் இந்த புத்திக்கு புலப்பட மாட்டேன் என்கிறது. ஆயிரம் சொன்னாலும் இல்லையா, நம்முடைய அறிவுக்கு எட்டாமல் போய்விடுகிறது. அடுத்தது இந்த மரணம். துறவிகளுக்கு மரணம் ஒரு பெரிய உற்சவம், இதை மரணோற்சவம் என்பார்கள். வேலூர் மடத்தில் யாராவது செத்து போயிட்டேன்னு யாருமே அழமாட்டாங்க. எடுத்துன்னு வாடா தப்புல ஹார்மோனியத்தில் எடுத்துனோட எல்லா சாதுக்களும் அங்கே சமாதி கூட இருக்குது, அங்கே போய் உக்காண்டுருவாங்க. செத்து போன சுவாமியோட உடல் எடுத்துக்க கொண்டு வச்சுருவாங்க. எல்லாம் வேத மந்திர கோஷங்கள், அதோ பார் ஆனந்ததாமம் தெரிகிறதுன்னு முதல் பாட்டை ஆரம்பிப்பான். இந்த உடலில் இருந்து, சிறையிலிருந்து விடுபட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கின்ற இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு போய்விட்டான். ஷெய் தோ தேகாஜாய் ஆனந்ததாம், அதோ பார் நமக்கு தென்படுகிறது ஆனந்ததாம்னு பாட்டை பாடிட்டு எல்லாம் தபலா அடிச்சுட்டு ஜாலியாக தாளம் போட்டுட்டு பாட்டை பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சுவாமிக்கு உறவினர்கள் சில பேர் வந்து ஊன்னு அழுதுட்டு இருப்பாங்க. அங்கே இந்த கூட இருந்த சுவாமிகள்லாம் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. கொடுத்த பேரே ஆனந்தான் தான் கொடுத்துருக்குது, எதுக்காக அழணும். இல்லையா? இப்போ மரணம் என்பது துறவிகளுக்கு ஒரு மாபெரும் உற்சவம். எது அமங்கலம் என்று நாம் நினைக்கிறோமோ அதுவே அடுத்த பிறவிக்கு பொன் நுழைவாயிலாக மாறுகிறது என்று துறவிகள் கருதுகிறார்கள். இதோடு இதை முடிஞ்சது, அடுத்தது புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாம் பார். இத்தனை நாள் நம்ம இங்கே இருந்தோம், போதுமடா சாமின்னு தானே இருந்தோம் நம்ம. போகும்போது ஆனால் விட மாட்டேங்கிறான் திருப்பியும். இப்போ இந்த மரணம் என்பது நம்முடைய உபநிஷதங்களில் ஒரு பெரிய தத்துவமாக ஆலோசனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பௌத்த மதத்திலும் புத்தர் மீண்டும் மீண்டும் மரணத்தை பற்றி தியானம் செய் என்று கூறுகிறார். அவ்வாறே இந்த மரணம் என்பது நிரந்தரமின்மையை எடுத்து காட்டுகிறது. இந்த நிரந்தரமின்மையிலிருந்து பற்றின்மை உண்டாகிறது. இது கையிலேருந்து கடைசியில் போகத்தான் போகுதுன்னு தெரிஞ்சு இத்தனை நேரம் நான் ஏன் பிடிச்சிக்கணும், உடனே விட்டுடணும் இல்லையா? இத்தனை வருஷமாக நான் பிடிச்சிட்ருக்கேன், கடைசியில் எங்கிட்ட இந்த பிடிங்கி எடுத்துகிட்டு போக போகிறான்னு தெரிஞ்சு எதுக்காக நான் பிடிச்சிக்கணும், விட்டுடணும், முதல்ல எடுத்துகிட்டு போயிடுது. அங்கே தான் நம்ம மாட்டிக்கிறோம், முடியலையே நம்மளை பிடிச்சி வச்சிட்ருக்கோம். கடைசியில் மரணம் வந்து சொல்லுகிறது, நீ என்ன தான் பிடிச்சி வச்சாலும் எம் பிடியிலேருந்து ஒரு நாளைக்கு நீ தப்ப முடியாது. பிடித்தவனோட பிடியெல்லாம் இவன் பிடிபட்டதும் காலனுடைய பிடியில் பிடிபட்டதும் எல்லா பிடியும் தளர்வுறுகின்றன. அலெக்சாண்டர் அவர் சொன்னாராம், இத்தனை நாடுகளை ஆண்ட அலெக்சாண்டர் அவரை மரணப்படுக்கையில் இருக்கும்பொழுது கொண்டு போகிறார்களாம், இறக்கப் போகிறார், அவரை ஒரு கூடாரத்தில் வைக்கிறார். அப்பொழுது சொல்கிறான், போகும்பொழுது நான் ஆக்கிரமிப்பு செய்த நாடுகளின் செல்வத்தை எல்லாம் தெருவில் வாரி இறைத்து செல்லுங்கள். யார் யாருக்கு வேணுமோ என்னென்னலாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் போரிட்டு வென்ற இந்த செல்வங்களெல்லாம் தூக்கி எறியலாமா? புத்தி இருந்தால் அவனுக்கு புரியும், போகும்போது அலெக்சாண்டர் கையில் ஒரு சல்லி காசு கூட எடுத்து போக முடியாத காரணத்தால் தூக்கி இருந்து விட்டான், எவனுமே பொறுக்க மாட்டான். நாமெல்லாம் யார் இப்போ? பொறுக்கிகள். ஆண்டவன் தூக்கி போட்டிருக்காரு, அதெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, ஒரு அரசனை காண போகிறவன் வெளியில் அந்த இது கல், இந்த கல், வைரக்கல், ரத்னெல்லாம் கிடக்கும், அதெல்லாம் பொறுக்க மாட்டான் அவன். அவன் நேராக அரசனை போய் பார்த்துருவான், ஏன்னா அரசனை பார்த்தா இதெல்லாம் அவனுக்கும் சொந்தமாயிடும். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அரசனை மறந்துட்டு அங்கங்கே பொறுக்க ஆரம்பிச்சுருவாங்க, வைரக்கல், தங்க ஆபரணங்கள். இப்போ அந்த மாதிரி நாம் எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு பொறுக்கி தான். கோபத்தடை பொறுக்கின்னு திட்டுறோம், நம்ம எல்லாருமே பொறுக்கி தான். ஏன்னா ஆண்டவன் தூக்கி எறிஞ்ச வேண்டாத இந்த துச்சமான விஷயங்களை பொறுக்கிட்டு இருக்கோம். அவன்தான் புத்திசாலியா, எவன் ஆண்டவனுடைய திருநாமத்தை பொறுக்கி எடுக்கிறானோ அதுலேருந்து. சர்க்கரையும் மணலும் கலந்து கிடக்கின்றது, எறும்பு தப்பித்தவறி கூட மணலை சாப்பிட்றது இல்லையா, கரெக்டாக சர்க்கரையை பொறுக்கி எடுத்து சாப்பிடுவான். அதுபோன்று ஆண்டவனும் இந்த உலக விஷயமும் இந்த பிரபஞ்சத்தில் கலந்து கிடக்கின்றன, நாம் தப்பித்தவறி கூட ஆண்டவனை எடுக்க மாட்டேங்கிறோம். எத்தனையோ அடி உதையெல்லாம் வாங்கி கடைசியில் திடீர்னு தப்பித்தவறி எடுத்துடுறோம், தெரிஞ்சு எடுக்கலை, எப்படியோ கையில் அகப்பட்டது, சரி வந்துட்டார். அவரை இந்த மரணம் என்னும் தத்துவம் இந்த பொறுக்கித்தனத்தை போக்கும் ஒரு மாபெரும் திறவுகோல். நாளைக்கு சாக போகிறோம் நமக்கு தெரிஞ்செடுத்தனா என்ன ஆகும்? அதுதான் ஒரு மனிதன் அற வழியில் செல்வதற்கு, ஆன்மீக வழியில் செல்வதற்கு காரணமாக அமைகின்றதான். நாளைக்கு நாம் இறக்கப்போவதே இல்லை என்ற என திடமான ஒரு உணர்வில் தான் நாம் இருக்கோம் இல்லையா? காதுக்கு மேலே நரைச்ச முடி சொல்லுது கதையை சீக்கிரம் முடி, மணி 3:45 ஆன உடனே முடிக்கணும், அது லெக்சர். ஆனால் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து நம்ம கதையை முடிக்கிறதுக்கு காதுக்கு மேலே முடி நரைச்சிதுன்னா காட்ரேஜ் ஹேர் டை போடுறா அப்படிங்கிறாங்க இல்லையா? அது என்ன தான் கருப்பானாலும் போட்டவனுக்கு தெரியும் இந்த வெளுப்பாக தான் இருக்குன்னு. மலேசியாவில் ஒருத்தர் நல்ல கடுமையான ஒரு கருமுடியை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர்டை கொடுன்னு வாங்கினாரான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் வந்து ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கிறாராம். என்னத்துக்குங்கன்னு கேட்டேன். அது என்ன ஹேர் டை கொடுத்தான்னு தெரியல, அது மண்டை ஓட்டு வழியாக உள்ளே போய் மூளையை பாதிச்சு கொடுத்தான். அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கு கெமிக்கல், இவர் ஓவராக போட்டார் போல் இருக்குது. அது முடிய மட்டும் கருப்பாக்கலையே, உள்ளே போய் மூளையே பாதிச்சு கொடுத்தான். அதனால் இவ்வளோ ஆசைப்படலாமா நீங்கள்? ஒவ்வொரு ஆசைப்பட்டார், உள்ளே போய் ஏதோ செப்டிக் ஆகிடுது மூளைக்குள்ளே. ஒரு ஒரு வருஷமும் இங்கே வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறார் அவர். இப்போ மனிதன் இந்த மரணம் என்னும் மாபெரும் அழைப்பிதழ், மரணம் என்பது மகாதேவனுடைய அழைப்பிதழ் இல்லையா? யார் மரணத்துக்கு தேவதை? மகாதேவன் தான் மரணத்துக்கு தேவதை. மிருத்யுஞ்சயா, சதாசிவாய மிருத்யுஞ்சயாய மகாதேவாய நீலகண்டாய சொல்லிட்டே வரோமே. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த உலகம் ஒரு மேஜிக், இந்த மேஜிக் வந்து பொய், ஆனால் இந்த மேஜிக் மாயா வித்தை, ஜால வித்தை அதை காமிக்கிறவன் உண்மை. ஜால வித்தியை வித்தை பொய், ஆனால் அந்த ஜால வித்தையை காண்பிக்கிறவன் உண்மை. மேஜிக் இஸ் அன்ரியல், மேஜிஷியன் இஸ் ரியல். கிரியேஷன் இஸ் அன்ரியல், ஏன்னா மாறிட்டே இருக்குது. கிரியேட்டர் இஸ் ரியல், டெத் இஸ் அன்ரியல், த லார்ட் ஆஃப் டெத் இஸ் ரியல். மிருத்யுவிலிருந்து மிருத்யுஞ்சயனை அடைய வேண்டும் நாம். இப்போ ஒவ்வொரு நிமிடமும் இந்த மரணம் என்பது மரணத்திற்கு அப்பாற்பட்டிருக்கும் அந்த மகாதேவனை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த படைப்பு படைப்பவனை சுட்டி காண்பிக்கிறது இல்லையா? நமக்கு படைப்பிலே மூழ்கிட்டோம், படைத்தவனை மறந்துட்டோம். அதே போன்று மேஜிக் மேஜிஷியனை சுட்டி காண்பிக்கிறது இல்லையா? மேஜிக்கில் நம்மை பறிகொடுத்தோம், மேஜிக் காண்பிக்கிறவனை மறந்துட்டோம். கொஞ்ச நேரம் ஆனால் மேஜிக் நிகழ்ச்சி முடிவடையும், மேஜிஷியன் நின்றுட்டு இருப்பார், அவரை தான் நம்ம போய் பார்க்கணும். இந்த படைப்பும் கொஞ்ச நேரமான நின்று போயிடும், படைத்தவன் நின்றுட்டு இருப்பான். இந்த படைப்பில் தான் இந்த மரணம் இருக்கின்றது. மரணம் மரணத்திற்கு அப்பாற்பட்டவனை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அந்த மரணத்திற்கு அப்பாற்பட்ட மகாதேவன் தன்னுடைய நிழலாக இந்த மரணத்தை உலாவ விட்டிருக்கிறான். ஏற்கனவே எல்லாம் என்னை மறந்துட்டாங்க, ஸோ கொஞ்சம் நினைவு படுத்தணும் என்ன மரணத்தை வச்சுட்டார். ஒவ்வொரு அமாவாசையும் நமக்கு மரணத்தை நினைவூட்டுகின்றன. வெளியே போகும் ஒவ்வொரு மூச்சும் மரணத்தை நினைவூட்டுகின்றன. ஆனால் மனுஷனுக்கு தான் எவ்வளோ ஆசை பாருங்கள். அடைகாத்த முட்டையை உடைத்து கொண்டு வரும் குஞ்சும், கடினமான பூமியை துளைத்து கொண்டு வரும் துளிரும், கருவில் இருந்து வெளியே வரும் செய்யும் எத்தனை பொற்கனவுகளை தங்கள் மனதில் அடுக்கி வெளியே வருகின்றன. ஆனால் வாழ்க்கை என்னும் இந்த ஓட்டத்தில் பிரவாகத்தில் காலப்போக்கில் அடித்து செல்லப்பட்டு காலம் என்னும் கருவறையில் அவர்கள் கனவுகளாக சமைக்கப்படுகின்றனர். காலோகம் லோகக்ஷய கிருத், இந்த காலத்தின் பிரவாகத்தில் எல்லாரையுமே நான் அடித்து செல்ல போகிறேன். பேணி காத்த இந்த பொன் உடம்பு பிடி சாம்பலாக மாறுகிறது இல்லையா? எவ்வளவு மேக்கப் போட்டோம், சே எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுடா. முடிசூடா மன்னரும் முடிவில் பிடி சாம்பலாக மாறுகிறார். இது ஒரு பெரிய ஆன்மீக தூதர் எழுதினார். முடிசூடிய மன்னனும் முடிவில் பிடி சாம்பலாக மாறினான். ஸோ இந்த மரணம் என்பது எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் இந்த உலகத்தில் சமநோக்கு உடையவன் யார் என்று கேட்டால் மரணம் ஒத்தந்தான். விவேகானந்தர் மேலை நாட்டு மேடையில் என்று சொல்கிறார், தெர் வாஸ் எ டைம் வென் அட் த ட்ரம்பட் கால் ஆஃப் த ரோம் த ஹோல் எர்த் ட்ரம்பிள். ரோமாபுரியின் போர் துந்துமின் ஆதம் கேட்டு இந்த உலகமே நடுநடுங்கியது. The Greeks' eagle's flag was floating on everything that was covetable on this earth. கிரேக்க நாட்டின் ஈகிள் கொடி, கழுகு கொடி இந்த உலகின் மேன்மையான எல்லா பொருட்களின் மீதும் படர்ந்து கொண்டிருந்தது. Where are they now? Vanished off from the earth with not even a tail left to tell their tales. அவர்கள் கதை சொல்ல வாள் கூட இல்லாத அவர்களெல்லாம் இங்கிருந்து மாயமாக மறைந்து போய்விட்டார்கள். கேபிட்டோலைன் ஹில் இஸ் அ மாஸ் ஆஃப் ருயின். அவர்கள் ஆண்ட கேபிட்டோலைன் மலை சிதிலடைந்து கிடக்கின்றது. அடுத்த வரி ரொம்ப பிரமாதமான வரி. ஸ்பைடர் வீவ்ஸ் இட்ஸ் வெப் வேர் சீசர்ஸ் ஒன்ஸ் ரூல்டு. என்ன அட்டகாசமான வரி இல்லையா? சீசர் ஆண்ட அரண்மனைகளில் சிலந்திகள் கூடு கட்டி கொண்டிருக்கின்றன. எங்கே சென்று விட்டார்கள் அவர்கள்? செயின்ட்ஸ் டை, சின்னர்ஸ் டை, பெசன்ஸ் டை, பெகர்ஸ் டை, டெத் இஸ் த ஒன் கோல் டுவர்ட்ஸ் விச் வி ஆல் ஆர் டிராவலிங். எல்லாருமே மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். யாருக்காவது நினைப்பு இருக்கா போவோம் இல்லை இல்லையா? சே, இந்த நேரத்தில் போய் அமங்கலமான ஒரு மரணத்தை பற்றி பேசுகிறாரு. மிகுந்த சோகத்துடன் அதர்சன் என்ற பக்தர் தன்னுடைய நண்பரை அழைத்து வருகிறார். மகன், அருமை மகன் இறந்து விட்டான். இதை நாம் பேசலை, ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்படி பேசுகிறார். மகன் இறந்து விட்டான். கடுமையான சோக சாகரத்தில் மூழ்கியிருந்த அந்த மனிதனுக்கு இவரால் ஆலோசனை சொல்ல முடியவில்லை. அவர் என்ன ஆலோசனை சொல்லணும்னு நினச்சிட்டு ஸ்ரீராமகிருஷ்ணர் கூட்டிட்டு வந்து அங்கே வா பார்க்கலாம். அங்கே போன உடனே ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்குறாரு, இரவு பகலாக மரணம் உனக்காக காத்துட்ருக்கானே, அவனை பற்றி நினச்சி பார்த்தியா நீ? இவருக்கா பக்குன்னு தூக்கி போடுது. இப்போ தான் மகன் செத்து போயிட்டான், நான் அதிலே துடிச்சிட்டு இருக்கேன், எனக்கே காலம் காத்துட்ருக்கானே நீ நினைவுபடுத்துகிறாரு. உடனே ஸ்ரீராமகிருஷ்ணன் கொஞ்ச நேரம் பேசிட்டு எழுந்து பாட்டு பாட ஆரம்பித்தாரான். காத்து கொண்டிருக்கிறான் காலன், தாமதம் இல்லாமல் அவனுக்காக நீ ஏற்பாடு செய்துவிடு. அந்த பாட்டில் அவரோட அந்த கருணை உள்ளத்தின் தாக்கம் ஏற்பட்டு இவனுடைய கண்களில் இருந்து சோக நீர் வழிந்து சிறிது நேரத்திலே அமைதி அடைந்து விடுகிறான். ஸ்ரீராமகிருஷ்ணன் தொடையை தட்டிட்டு சொல்கிறான், யமன் வரான், அவனுக்காக நீ தயார் பண்ணிட்டாயா? இந்த ஜென்மதான் உன் கையில் இல்லாமல் போச்சு, அடுத்த ஜென்மத்துக்கு என்ன பண்ண போகிற? இப்போ அடுத்த ஜென்மத்துக்கு நாம் நம்மை தயார் செய்ய வேண்டுமானால் இரவு பகலாக காலனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். காலனுக்கு பின்னால் சிவபெருமான் தான் காலன், மகாகால் இல்லையா? சிவபெருமான் தான் மகாகாலேஸ்வர். அவரை நினைவுபடுத்தக்கூடிய இந்த மரணத்தை நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நாளைக்கு செத்து போகிறோங்கிற நினைவு நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிட்டா என்னாகும்? என்னாகும்? தைரியமாக பேங்க்லேருந்து அவங்கள ஏமாத்தலான்னு கடனை வாங்க மாட்டீங்க. லோன் எடு போடு, சும்மா நீ வாட்டுக்கு லோன் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அப்படி தானே வாங்குறாங்க, செத்து போனதுக்கப்புறம் எங்கேருந்து லோனை கலெக்ட் பண்ண போகிறாங்க? அவங்க பல பேரை ஏமாற்றி வஞ்சகம் சூழ்ச்சி கபடம் எல்லாம் செஞ்சு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு பெரிய வியாபாரி, இளம் வயது, ஒரு நாளைக்கு யாத்திரையில் போயிட்டுருக்கும்போது ஒரு காற்று வழியாக உள்ளே போனாராம். அங்கே டூரிஸ்ட் பங்களோ இருந்தது, ஒரு பெரிய காட்டு இலாக்காவுடைய டூரிஸ்ட் பங்களோ. போகும்போது மரத்தடியில் ஒரு துறவியை பார்த்தாராம் அவர். அந்த துறவிக்கும் வயசு ரொம்ப குறைவு, பார்க்கறதுக்கு ரொம்ப ஜம்முன வாட்ட சாட்டமாக நல்ல வெளுப்பாக இருந்தார். திடீர்னு வண்டியிலேருந்து அப்படி பார்க்குறாரு, விண்டோ ஷீல்ட் இறக்கினார். வணக்கம் சுவாமி அப்படின்னாரு இங்கேருந்தே. ஏன்னா அவருக்கு ஒரு திமிர், பணத்தோட திமிர். என்ன சுவாமி எப்படி இருக்கீங்கண்ணே? நான் நல்லா நிம்மதியாக தான் இருக்கேங்கண்ணே. கூட நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்டார் அவர். என்ன பண்ண போகிறேன்ல, நானும் உங்கள் மாதிரி ஜாலியாக இருக்கலாமேன்னு. அவ்வளோ சீக்கிரம் முடியாது, இது பெரிய ஜோக் இல்லை, இட்ஸ் நாட் ஏ ஜோக் அப்படின்னாராம் அவர். என்ன சுவாமி, பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் எடுத்து நான் இவ்வளோ பெரிய ஜமாச்சிட்ருக்கேன், இது என்ன ஒரு பெரிய விஷயம்? தம்பி அப்படிலாம் பேசாது, இது அவ்வளோ பெரிய ஒரு இது இல்லை. திருப்பியும் சொன்னார், இட் இஸ் நாட் ஏ ஜோக் டு பிகம் ஏ சன்னியாசி, இஸ் நாட் ஏ ஜோக். என்ன சாமி பெரிய வேலை சன்னியாசி ஆகிறதுன்னு, எனக்கு சன்னியாசம் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டானா. அவர் சொன்னாராம், கொடுக்கலாம், ஆனால் கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்னு. ஏன், பத்து நாளுக்கு அப்புறம் தான் நீ சாக போகிற, உனக்கு இனிமேல் சன்னியாசம் கொடுத்து என்னடா பிரயோஜனம்? பத்து நாளில் சாக போகிற, மூஞ்சியில் எழுதி ஒட்டியிருக்கு அப்படின்னு. அவனுக்கு மாறணும்னு கேட்டவுடனே பயந்து போயிட்டான். டப்புன்னு கதவு காரு கதவு சாத்திட்டான். வரேன் சாமி அப்படின்னு கிளம்பி போயிட்டான். அது சொன்னதை உள்ள பக்குன்னு போயிடுது. அப்படியே பத்து நாளுக்குள்ளே சாக போகிறேன் அப்படின்ன உடனே அந்த செய்தி உள்ளே போயிடுது. இது வரைக்கும் ரொம்ப ஜாலியாக நிம்மதியாக இருந்தவனுக்கு பத்து நாளில் சாக போகிறேண்ணா. திருப்பி திருப்பியும் பத்து நாளில் சாக போகிறவனுக்கு என்னடா சன்னியாசம்? நான் வண்டி ஓட்டவே முடியல. எப்படியோ வண்டி ஓட்டி வீடுக்கு போனான். போன உடனே காரை வச்சுட்டு கதவு திறந்து பொண்டாட்டி காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தான். என்னங்க என்னாச்சு உங்களுக்கு இப்படி திடீர்னு? நான் ஒரு சாமியை பார்த்தேன். ஆ சாமி இப்படி ஒரு அறிவுரையெல்லாம் கொடுத்துருக்காரா? ஏன்னா இத்தனை நாள் பொண்டாட்டியோட சண்டை கண்ணாபின்னான்னு திட்டிருக்கான். குடி பழக்கம் வேறு. இப்போ அந்த பத்து நாளில் சாக போகிறேன்னு சொன்ன உடனே ஐயோ இப்போ இப்படிப்பட்ட பொண்டாட்டி என் மனைவி இப்படிலாம் திட்டிவிட்டேன்னு சொல்ல முடியல வெளியில். ஏன்னா தன்மானம் விட மாட்டேங்குது. நீ அதெல்லாம் பேசாமல் இரு, ஒன்றும் இல்லை. நீ என்னங்க நமஸ்காரம் பண்ணிங்களே, நான் கண்ணாபின்னு திட்டுட்டேன், இப்படி தங்கமான பொண்ணு நீ, என்னோடய கெட்ட குணத்தெல்லாம் மன்னிச்சுடு, நான் இனிமேல் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன், நான் நன்னா அடைவேன், கைகூப்பி கெஞ்சுறேன் அப்படின்னு மனைவியை கன்னத்தெல்லாம் தொட்டு கொடுத்து முத்தம் கொடுத்து என்னை மன்னிச்சுட்டு நான் அவளுக்காக பயந்து போயிட்டேன். பைத்தியம் பிடிச்சி கொடுத்தேன் அவளுக்கு. ஏன்னா இத்தனை நாள் இப்படி இருந்தார், இப்போ வந்து கெஞ்சுறாரு, காலை பிடிக்கிறாரு, சின்ன குழந்தைக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லி நான் இனிமேல் நல்லா நடந்துக்கிறேன். அடுத்த நாள் ராத்திரி இப்படியே கொஞ்சம் நிம்மதி தூங்கிட்டார். அன்றைக்கி இத்தனை நாள் தூக்கமே வராது அவருக்கு. அடுத்த நாள் காலையில் ஓடினார். தன்னோடய டாக்குமெண்ட்ஸு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு பேங்க் மேனேஜர் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், அஞ்சு வருஷமாக நான் லோன்லாம் கட்டாமல் இருந்தேன், பணம் இருக்குது சார், நான் வந்து பல அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கேன், இந்த ரெண்டு அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து லோனை கட்டிடுறேன் சார், நீங்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, நான் வந்து நல்ல மனுஷன்தான். பேங்க் மேனேஜருக்கா ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எத்தனையோ நோட்டீஸ் கொடுத்தேன், என் பையன் இப்படி ஏமாற்றிட்டு இருந்தான், அப்புறம் மேலே எம்எல்ஏவோட கனெக்ஷன் வச்சு மிரட்டிட்டு இருந்தான். என்ன சரி விட்டால் போது, ஒரு லோனாக அது ரிக்கவர் ஆகிறதுன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு உள்ள பணத்தை திருப்பி வாங்கிட்டார் பேங்க் மேனேஜர். அப்புறம் திருப்பி அங்கேருந்து ஓடினான் தன்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட. உனக்கு தெரியல நான் நல்லவன், முதல்ல அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஒரு அஞ்சு வருஷமாக நான் இப்படி வாங்கின கடன் திருப்பி கொடுக்காமல் ஏமாத்திட்ருக்கேன், இப்போ உன எப்படா நல்லன்னு சொல்லுது. இல்லை இல்லை நான் அதே நல்லவன் தான், நீ என்னை தப்பாகவே நினைக்காத, கொஞ்சம் ஏதோ பிரச்சனை வந்ததுனால அப்படியாச்சு, இந்தா உன்னோட அந்த 3 கோடி ரூபாய் எடுத்துக்கோ, என்னை தப்பாகவே நினைக்காது, நான் பழையபடி உன்னோட பழைய நண்பன் தான், நல்ல நண்பன். இப்படி பல பேர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாங்கிய லோன் எல்லாம் கொடுத்தான். அதுக்குள்ளேயும் பத்து நாள் முடிஞ்சு போயிடுது. இந்த பத்து நாள் முடிஞ்ச உடனே தான் அவனுக்கு டக்குன்னு எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டான். அவன் பண்ணின எல்லா தவறையும் கரெக்ட் பண்ணிட்டான். இந்த சாமி நான் பத்து நாளில் செத்து போகிறேன், செத்து போயிடுவேன், எனக்கு சன்னியாசம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அவரை போய் பிடிக்கணும் இப்போது, விடக்கூடாதுன்னு. இவர் ஒரு சன்னியாசியாது, இப்போ நானே நல்லவன் போல் இருக்கேன் அவரோட, என்னடா பெரிய சன்னியாசம்? மனசுக்குள்ளேயே வாத விவாதம் நடந்துட்டுருக்குது. வண்டி எடுத்துகிட்டு போகிறான். இன்றைக்கி 11வது நாள் இறங்காமல் அங்கே வண்டியில் இருந்த சாமி அவர் கண்டுக்கவே இல்லை. சாமின்னு சத்தம் போட்டான் திருப்பியும். என்னப்பா என்ன உனக்கு, வண்டியை கதவு திறந்துட்டீங்க வான்னு? அதெல்லாம் இல்லை, முதல்ல நீ ஒழுங்கான சாமியான்னு பதில் சொல். சும்மா மரத்தடியில் உட்காந்த காவி போட்டால் சாமியார் ஆகிட முடியுமா? உனக்கு என்னப்பா நடந்தது? இல்லை சொன்னீங்கள இன்றைக்கி பத்து நாளுக்குள்ளே செத்து போயிடுவேன், அப்படி சாகாமல் இருந்தால் சன்னியாசம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கி 11வது நாள் நான் உயிரோடு இருக்கேனேன்னு. எங்கப்பா நீ உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டார் அவர். என்ன சாமி பைத்தியம் பிடிச்சிருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் திருப்பி அவர்கிட்ட. எனக்கு இல்லைப்பா, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருந்தது, இந்த பத்து நாளில் நீ செத்து போகலையா அப்படின்னு கேட்டார். அப்படி தான் அவனுக்கு திடீர்னு மனசில் உரைச்சி, பத்து நாளில் நான் பழைய ஆள் செத்து போயிட்டேனே, கம்ப்ளீட்டாக மாறி போயிட்டேனேண்ணா, இப்போ நான் புது ஆளாக தானே இவர் முன்னாடி வந்து நிற்கிறேன். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரே ஒரு தடவை உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு செத்து போகிறேன்னு, இதிலேயே உனக்கு இப்படி மாற்றம் ஆகிடுத்து, நான் வந்து இரவு பகலாக எனக்கு சொல்லிட்டுருக்கேன், அடுத்த நிமிஷமே நான் செத்து போகிறேன் அப்படின்னு, அதனால தான் இங்கே சன்னியாசியாக வந்து உட்காந்துருக்க முடியுது. இப்போ புரியுது அவனுக்கு சன்னியாசம்னா என்னது. சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தா, சாமி சந்நியாசத்துக்கும் எனக்கும் ரொம்ப தூரம், ஒரு நல்ல மனுஷனாக வாழறதுக்கே நான் நாளைக்கு செத்து போகிறேங்கிறது இவ்வளோ உதவி பண்ணி நான் சந்நியாசம் அப்புறம் எடுக்கிறேன், நல்ல மனுஷனாக மாற்றிட்டீங்க, பழைய நான் செத்து போயிட்டேன், இப்போ நான் புது நல்ல அற வழியில் வாழக்கூடிய மனுஷனாக மாறிட்டேன், அதுதான்ப்பா சந்நியாசம் அப்படின்னார் அவர். இன்னும் கொஞ்சம் பழுத்து பக்குவம் அடைஞ்சேன்னா உலகமே வேண்டான்னு நீ வந்துடுவேன். அப்போ உனக்கு இரவு பகலாக சிந்தனையில் தேனூறி நிற்குமா அது, என்னது அடுத்த நிமிஷம் நான் செத்து போயிட போகிறேன், விவேகானந்தர் சொல்வார், சந்நியாசா மீன்ஸ் லவ் ஃபார் டெத். சந்நியாசன்னு காவி போட்ட துறவரம் இல்லை, தியாகம், துறவர மனப்பான்மை என்பது அடுத்த நிமிஷம் நம்ம சாக போகிறோம். இதை தான் நம்முடைய இந்து இல்வாழ்க்கையில், துறவர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை நீதி. நாம் சாக போகிறோங்கிற நினைவு நமக்கு இருக்கணும். நமக்கு இருக்கிற திமிரு, கொழுப்பு, பிடிவாதம், இந்த வேண்டாத கெட்ட குணங்கள் அடுத்தவனை போட்டு நசுக்கிறது, அவன் கஷ்டத்தில் நமக்கு ஒரு இன்பம் இருக்கு இல்லையா? கம்பெனியில் பல பாஸ்லாம் அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள போட்டு நசுக்க நசுக்க நசுக்குவாங்க. பார்க்கலாமே அவனை, சும்மா விளையாட விட்டு, ஓட விட்டு விளையாட்டு பார்க்கறது, தீய வழியில் மற்றவர்களுடைய துன்பத்தில் இன்பம் தேடுவது. நாளைக்கு நம்ம சாக போகிறோங்கிற ஒரு நினைவு மட்டும் நம்ம மனசில் இருந்து எடுத்துனா, இந்த உலகத்தின் மீது விராகம், பற்றின்மை தானாகவே ஏற்படும். ஒன்றை விட்டால் தான் இன்னொன்று பிடிக்க முடியும், ரெண்டையும் ஒரேடியாக பிடிக்க முடியாது. நம்ம முயற்சி பண்ணுறோம், முடியல. உலகத்தையும் பிடிச்சிப்போம், ஆண்டவனையும் பிடிச்சிப்போம், ரெண்டு வண்டியில் ஒரேடியாக நம்மால் போக முடியாது, ஒரு வண்டியில் தான் போக முடியும். இந்த மரணம் நமக்கு வராது என்ற ஒரு நம்பிக்கை ஆழமாக இருக்கா இல்லையா மனசுக்குள்ள? இருக்கா இல்லையா? இருக்கு. மரணத்தை பற்றி நினைப்பே இல்லை, மறந்தே போயாச்சுன்னு அது வராது. ஆனால் எந்த நேரத்தில் எந்த முகூர்த்தத்தை இந்த மரணம் வரும் நமக்கு தெரியாது. அதனால் ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்கு நினைவுபடுத்துகிறார், அவனுக்காக அப்போதைக்கு இப்போதே ஏற்பாடு செய்து கொள். அந்த ஏற்பாடு எப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, அடுத்த பிறவிக்கு வழிவகுக்கும் அது. ஏன்னா மரணம் என்பது அடுத்த பிறவியுடைய நுழைவாயில். இந்த மரணத்து வழியாக தான் அடுத்த பிறவியை நம்ம அடைய போகிறோம். இந்த பிறவியை எப்படி அடைந்தோம் என்பது நமக்கு தெரியாது, நம்முடைய கையில் இல்லாமல் போச்சு. அடுத்த பிறவி எப்படி எடுக்க முடியும்? விதிக்கு வழிகாட்டணும் அப்போ இல்லையா? இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், இறைவனுடைய திருநாமத்தை இரவு பகலாக ஓதிக்கொண்டிருந்தால் அது முடியாத காரியம் இல்லை, கஷ்டமான காரியம். அவர் வழி சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா எந்த செயலை, எந்த சிந்தனையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோமோ அந்த சிந்தனை மரணத்தின் தருவாயில் தலை தூக்கி நிற்குமா? இலங்கையில் ஒரு சுவாமி இருந்தார், இப்போ காஞ்சிபுரத்துக்கு தலைவராக இருக்கார், ஆத்மகணானந்தா. அவர் எனக்கு இந்த கதையை சொன்னார். எல்டிடிக்கும் சிங்களவர்களுக்கும் சண்டை நடக்குதான். அப்போ ரெண்டு பக்கத்துலேயும் இராணுவத்துடைய கட்டுப்பாடு நடந்துகிட்ருக்குது, அதனால் உணவு பண்டங்கள் இங்கேருந்து அங்கே போக மாட்டேங்குதான். இப்போ ஜாஃப்னாவில் ஒருத்தர் படுத்த படிக்கையாக கிடக்கிறான், 3 மாதமாக பிராணம் போக மாட்டேங்குதான். இவங்களாம் காத்துருக்காங்க, எப்படி தான் போகணும்னு இவங்களும் காத்துட்ருக்காங்களே. ஏன்னா எத்தனை நாள் லீவ் போட்டு இவரை பார்த்துட்ருக்குது, இரவு பகல் திடீர்னு ஐசியில் கொண்டு போயிட்டாங்க. 15 நாள் ஐசி, ஐசியில் உட்காந்து வச்சுட்டு லட்சக்கணக்கில் காசும் செலவாகுது, இரவு பகலாக இவங்களுக்கும் அங்கே தூக்கம் இல்லாமல் உட்காண்டிருக்காங்க. அவங்களுக்காக பெரிய தொந்தரவாக போச்சு. எப்போ தான் போக போகிறாருன்னு அவங்கள அறியாமல் மனசுக்குள்ளே வந்து கொடுத்தான். அவரும் போக மாட்டேங்கிறாரு, நம்மளாலே நிம்மதியாக இருக்க முடியல. அப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் திருப்பி விட்டுட்டாங்க, எடுத்துகிட்டு போங்க சரியாயிடுது அப்படின்னு. அங்கேருந்து வந்தார், திருப்பியும் 1 வாரத்துக்கு அப்புறம் ஏதோ கோளாறு, திருப்பியும் ஐசி. இவங்களுக்காக பெரிய ரோதனையாக போச்சு, ஐயோ இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கே. வீட்டிலே இருக்க முடியல, அங்கேயும் போக முடியல. வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு சமைச்சு போட்டு ஸ்கூலுக்கு ஏற்பாடு பண்ணி திருப்பி இங்கேருந்து அங்கே போகணும். அவர் போய் வந்த உடனே திருப்பி அந்த அம்மாவுக்கு போகணும், அம்மா போய் வந்து நான் அவருக்கு போகணும். இவர் இங்கே நாள் பூரா விழிச்சிட்டு இருந்தேன், அங்கே ஆஃபீஸில் போய் வேலை பண்ண முடியல. கடைசியில் அந்த வயசானவர் சொன்னாரான், உருளைக்கிழங்கு சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்கு எனக்கு. பாருங்கள், அந்த ஒரே ஒரு சின்ன ஆசைனால் பிராணம் போகவே மாட்டேங்கிறான், சாக மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் கூரியர்லையாவது அங்கேருந்து கொலம்போலேருந்து ஒரு உருளைக்கிழங்கு கூரியரில் அனுப்ப சொல்லுங்கள், இது உண்மையான நிகழ்ச்சி. அப்புறம் எப்படியோ ஒரு உருளைக்கிழங்கை வாங்கி தபால்லேயே கூரியரில் அனுப்பிச்சாங்களாம், இந்த உருளைக்கிழங்கை சாப்பிட்டாங்களாம் போச்சு பிராணம். இப்போ சாகும்போது எதை நினச்சி திருப்பார் அவர், எப்படி இருக்கு இல்லையா? அது ஜடபரதன் சாகும்போது மானை நினச்சிட்டே செத்தாராம், போச்சு. வாழ்க்கையே ஒரு சிந்தனையால் வழிவகுக்கப்பட்டது இல்லையா? அப்போ அந்த ஒரு சிந்தனை எப்படி வந்தது? தினசரி அதையே தான் நினச்சிட்ருக்கான். எதை பற்றி நினச்சிட்ருக்கோமோ எது நம்முடைய சிந்தனையில் ஊறி நிற்கிறதோ அது மரண காலத்தில் நம்ம அறியாமலேயே அப்போ இச்சாசக்தி குறைஞ்சி போயிடும். இப்போ கனவு எப்படி வருதுன்னா, நம்ம அறியாமே கனவு வருது இல்லையா? எங்கேருந்து வருது? நம்முடைய மனசுக்குள்ளேருந்து தான் வருது. நம்ம கேட்காமையே வருது இல்லையா கனவு? நம்மையே அச்சுறுத்துகிறது அந்த கனவு சில நேரத்தில். அப்போ நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் நம்முடைய அனுமதி இல்லாமலேயே நம்முடைய மனதில் வந்து நம்மை அலைகழிக்கின்றது இல்லையா? இப்போ மரண காலத்தில் இந்த உடல் தளர்வுற்று இச்சாசக்தி கண்ட்ரோல் பவர் கட்டுப்படுத்தக்கூடிய, மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி தளரவுற்று நாம் ஓய்ஞ்சு போகும்போது அந்த சிந்தனைகள் பேயாட்டம் ஆடுமா? அப்படியே நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த நேரத்தில். அது வாட்டுக்கு தாவி குதிக்கும் அங்கங்கே. இப்போ சாகும்போது உருளைக்கிழங்கு அப்படின்னு நினச்சிட்டு செத்தார்னா அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும்போது என்ன நடக்கும்? உருளைக்கிழங்கு வியாபாரியாக தான் ஜடபரதனுக்கு இந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் விழித்து கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் அப்படியே சிலை போகலாம். அதனால தான் ஜடபரதன் பேர். எங்கேயுமே நகர மாட்டார், ஒன்றுமே செய்ய மாட்டார். இறைவனை பற்றிய சிந்தனையிலே இருக்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, அப்போ மரணத்தை ஜெயித்து அடுத்த பிறவியில் அடியெடுத்து வைக்க இது ஒரு வழி. தங்க திறவுகோல் இறைவனுடைய திருநாமத்தை தொடர்ந்து கூறிக்கொண்டிருப்பதால் அவனுடைய அந்த சிந்தனை கடைசி நேரத்தில் வந்துருமா? கண்கள் இமைக்க மறந்தாலும் இல்லையா, தாய்தனை மக மறந்தாலும். அவரை சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாரும், நமக்கு ஃபார்முலா கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க, நாம தான் உபயோகிக்கிறதில்ல. இந்த மரணம் பெரிய விடுகதையாக இருக்கின்றது. எப்போ யாருக்கு எங்கே வரும்னு சொல்ல முடியாது. ஸ்ரீராமகிருஷ்ணன் அதனால் சொல்கிறார், ஆண்டவர் ரெண்டு தடவை சிரிப்பாராம். நாம் அடிக்கடி சிரிச்சிட்ருக்கோம் இல்லையா? ஆண்டவர் ரெண்டு தடவை சிரிப்பாராம். எப்போனா சகோதரர்கள் தங்கள் பூமியை வகுத்து கொண்டு இது என்னுடைய நிலை, இதை உன்னுடைய நிலைன்னு சொல்லும்போது ஆண்டவன் சிரிப்பாராம். இப்போ நீங்களாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் செஞ்ச நிலம், கடைசியில் நீங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போயிட்டு போகிறீங்க இந்த நிலத்துக்கு அடியில், அதுக்கப்புறம் இருக்க போகிற நிலம் என்னுடைய நிலம், இதுக்கு நடுவில் என்னுடைய நிலம் உன்னுடைய நிலம்னு சண்டை போட்டுக்கிறீங்களே. இப்போ ஆண்டவன் சிரிக்கிறாராம், இது யாருடைய நிலமுமே கிடையாது, நிலையற்ற நிலம் இல்லையா. அடுத்தது ஒரு டாக்டர் ஒரு அம்மாட்ட சொன்னாராம், கவலையே படாதீங்க, உங்கள் மகனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரான். ஆண்டவன் சொன்னாரே, தன்னையே பார்த்துக்க முடியாது இவர், நான் நினச்சேன் அடுத்த நிமிடம் போயிடுவார் இவர், ஆனால் இவர் அவனுங்களுக்கு உறுதி கொடுக்கிறார். ஹாலிவுட்டில் எங்களோட ஒரு சுவாமி இருந்தார், இந்த கதையை எங்களுக்கு சொன்னார். அமெரிக்காவில் ஒரு நோயாளி அவர் கோமாவில் போயிட்டாராம். ஒரு 15-20 நாளாக கோமாவில் இருக்கார். நல்லா ஆராய்ச்சி பண்ணி அவங்க சொன்னாங்களாம், இன்னும் 3 வாரத்தில் இவர் நிச்சயமாக இறக்கப் போகிறார். தேதியெல்லாம் கூட நிர்ணயம் பண்ணிட்டாங்க, இந்த தேதிக்கு அவர் இறக்கப் போகிறார். கடைசி 1 வாரத்தில் 2 டாக்டர் பக்கத்தில் உட்காந்துக்கிண்டு ஹார்ட் பீட்டு, பல்ஸு, பிளட் சர்க்குலேஷன் அது இது எல்லாத்தையும் அப்படியே பதிவு செஞ்சுட்டு வராங்க. கடைசி நாள் இசிஜி அது இது எல்லா கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் போட்டு அவங்க செக் பண்ணிட்டுருக்கலாங்க, எப்படி பிளட் சர்க்குலேஷன் போகுது, எப்படி நாடி துடிப்பு, இதய துடிப்பு, இசிஜி எல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு சொல்லி. இன்னும் கடைசி இந்த 1 மணி நேரத்தில் ஆள் கொலாப்ஸ் ஆகிட்டு செத்து போயிட போகிறாரு முடிவு பண்ணிட்டாங்க. க்ளீனாக எழுதி வச்சுட்டார் ஃபைனல் டைமிங். இப்போ டெலிவரிக்கெலாம் டைமிங் கொடுக்குறாங்களே பிரசவத்தில், இந்த தேதிக்கு இத்தனை மணிக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு. இப்போ இந்த இவனுக்கும் எழுதி வச்சுட்டார், இந்த நேரத்தில் இந்த ஆள் கடைசியில் சாக போகிறாருன்னு. அந்த நேரத்தில் எல்லா ஸ்பெஷலிஸ்ட் 5-6 பேர் வந்து உட்காந்துட்டாங்களாம், பேடு பேனாக எடுத்து வச்சு எல்லா இயந்திரங்களும் வேலை செஞ்சிட்ருக்கு. கடைசி 2 நிமிடம் ரொம்ப உஷாராக இருக்காங்க எல்லாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வருது, இறங்கி வருது. அந்த 2 நிமிஷம் கடைசி 1 நிமிஷம் வந்த உடனே அந்த படுத்துட்டு இருக்கிற பேஷண்ட் கண்ணை மூடிட்டு தான் படுத்துட்டு இருந்தாராம். அவர் அப்படி கண்ணை திறந்து பார்த்தாராம். அப்படி கண்ணை திறந்து பார்த்தோன்னே 1 நிமிஷம்னா 60 வினாடி இல்லையா? இப்போ இந்த 60 வினாடியில் 40, 45, 50 வினாடி முடிஞ்சு கொடுத்து, என்னடா இப்படி பார்த்துட்டு இருக்கானே கண்ணை திறந்து, இத்தனை நேரம் தூங்கிட்டு இருந்த பேஷண்ட் சொல்லி அவனை பார்க்க வந்த மெயின் டாக்டர் அவன் கட்டில் பக்கத்தில் சேரில் உட்காண்டிருக்காரு. அப்படி திரும்பினாராம், திரும்பி அவர் பார்த்துக்கலாம், 5 வினாடி முடிஞ்சோன்னு டகால்னு சாஞ்சு கீழே விழுந்துட்டாரான். மேசிவ் ஹார்ட் அட்டாக் அவருக்கு. பேஷண்ட் உடனே எழுந்து கட்டியில் உட்காந்துட்டான். இந்த பக்கத்தில் 2-3 நர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, என்னடா அது, அவர் பார்க்க வந்த டாக்டர் மேசிவ் ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டார், செத்து போகணும்னு சர்டிஃபிகேட் எழுதி வச்சதே இவர் தான். கடைசி 5-4 செகண்டில் செத்து போயிட்டார். இவன் எழுந்து உட்காந்துட்டான். அப்புறம் மெதுவாக இப்படிபடி பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் புரியலை என்ன ஆச்சுன்னு. அதுக்குள்ளே ஒரு நர்ஸு கேட்டாங்களா, என்னப்பா என்ன ஆச்சு, நீ தான் கோமாவில் போயிருந்தேன் சாக போகிறேன்னு தான் டாக்டர் சர்டிஃபிகேட் எழுந்தார், திடீர்னு நீ கண்ணை திறந்தியா என்ன ஆச்சுன்னு. ஒன்றும் நடக்கலை, திடீர்னு நான் கண்ணை திறந்தேன், நான் பார்த்தேன் கருப்பாக குண்டாவத்த எரும மாட்டை மேலே அந்த என்ட்ரன்ஸுக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன், இவன் யார் பயங்கரம் உருவமாக இப்படி இருக்கானே, இது வரைக்கும் இவனை நான் பார்த்ததே இல்லையே. யாராக பார்த்துருக்கீங்களா யம தர்மராஜனை? பார்த்தனா அப்புறம் இருக்க மாட்டேன் இங்கே. இவன் யாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா இது வரைக்கும் பார்க்கலையே இவனை அப்படின்னு. நான் என்ன இவ்வளோ ஆர்வமாக பார்க்கறேன்னு டாக்டர் திரும்பி பார்த்தாரு. காலன் அவருக்காகத்தான் வந்திருந்தான், ஆனால் அவர் சொன்னார் நான் தான் போக போகிறேன்னு. காலை இவரை பார்த்தோன்னே காலை அவரை பார்த்தா யம தர்மராஜை பார்த்தா டாக்டர் மேசிவ் ஹார்ட் அட்டாக்ல செத்து விட்டார். 15 நிமிஷத்தில் பேஷண்ட்டோட ஹார்ட் பீட்டு பிளட் சர்க்குலேஷனு எல்லாமே நார்மலுக்கு வந்துடுத்து. அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தால் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஆச்சரியம் பாருங்கள், ஆண்டவன் சிரிச்சிருப்பாரா இல்லையா, டே டாக்டர் நீ அவனுக்கு உறுதி கொடுக்குற, நீ தாண்டா சாக போகிற மாதிரி. பாம்பேயில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ரொம்ப வேகமாக 75 கிலோமீட்டர் காரில் போயிட்டுருக்கார் ஒருத்தர். அவரோட நண்பர் பக்கத்து சீட்டில் உட்காண்டிருக்காரு. அந்த சீட்டு கதவில் கையை வச்சுட்டுருக்காரு. இப்படி திடீர்னு அந்த கதவு திறந்துடுத்து, என்ன சரியாக மூடலை. கதவு திறந்த உடனே அந்த நேஷ்னல் ஹைவேயில் அந்த சீட்லேருந்து கீழே விருண்டு உருண்டு உருண்டு போகிறார் ஒரு 15-20 அடிக்கு. இவர் சீக்கிரமாக வண்டியை பிரேக் போட்டு நிறுத்திட்டு செத்து போயிட்டான்னு இவர் முடிவு பண்ணிட்டார். நண்பர் செத்து போயிட்டான், இப்போ நமக்கு தான் கவலை, வீட்டில் போய் பதில் சொல்லணும்னு. அங்கே போய் பார்த்தா அவர் தூசியெலாம் தட்டிட்டு இப்படி இப்படி எழுந்தாராம். அவர் என்னடா சாகல் யாரும் இல்லை உயிரோடு தான் இருக்கேன், நீ என்ன எதிர்பார்க்குறியா அப்படின்னு கேட்டாரான். அவர் இல்லை இல்லை மண்டலை கிண்டலை ஒன்றும் அடிப்படலை, கொஞ்சம் இங்கேயும் சிராய்ப்பெல்லாம் வந்திருக்குது, கொஞ்சம் ரத்தம் வருது அப்படின்னு. அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு அவரும் மனைவி பார்த்துட்டு பாரு கொஞ்சம் அடிபட்டு ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ வீட்டுக்காரர் வந்துட்டார். 6 மாதம் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப நல்லா போயிட்டுருக்காரு. திடீர்னு ஒரு நாளைக்கு மனைவி கூப்பிட்டாங்க, சீக்கிரம் வாங்க இறந்து போயிட்டாரு அப்படின்னு. என்ன ஆச்சுன்னா ராத்திரி படுத்துருக்கும் போது கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டாருங்க, பொட்டில் அடிபட்டது, உடனே செத்து போயிட்டார். ஆன் தி ஸ்பாட் டெட்டான். கார்லேருந்து விழுந்தார் நட்டநாடு ரோட்டில். பாருங்கள் என்ன அவருக்கு, அடுத்து ஏதாவது ஒரு லாரியோ வேறு காரோ வந்துருந்தேன்னா மேலே. அங்கே சாகாத அவர் வீட்டில் கார்லேருந்து விழுந்து சாகாத கட்டிலேருந்து விழுந்து செத்து போயிட்டார். இப்போ மரணத்துக்கு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அமெரிக்காவில் இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நடந்து தான். ஒரு அம்மா மெகா மால்லேருந்து காய்கறியெல்லாம் வாங்கி போயிட்டு இருந்தாங்களாம். ஒரு வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சின்ன குழந்தைய, ஒரு 3 வயசு குழந்தைய பால்கனியில் வச்சு பூட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த குழந்தை அங்கேயும் விளையாடிட்டுருக்கு, ஏன்னா வெளியில் விட்டால் எதையாவது எலக்ட்ரிக் சாமானத்தோடும் ஷாக் அடிக்கும், எதையாவது பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு நாமளும் இந்த இங்கேயும் பண்ணுறாங்க சில பேர். ஏதாவது ஒரு ரூமில் குழந்தைய பூட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தை திடீர்னு அங்கேயும் பார்த்துட்டு இருக்குது. கேஸ் பலூன் விற்கிறவங்களாம் வந்து அப்படியே மெதுவாக அந்த பால்கனியிலேருந்து 3வது மாடி பால்கனியிலேருந்து அப்படி இப்படி ஏறி திடீர்னு பார்த்துட்டு அது இறங்கிடுத்தாங்க. இந்த இறங்கி அங்கேருந்து அது கீழே விழ போகிறது. இப்போ அது கீழே விழுறத பார்த்த உடனே இந்த அம்மா மை காட் அப்படின்னு சத்தம் போட்டாங்களாம். ஏன்னா அந்த 3வது மாடியிலேருந்து அந்த குழந்தை அந்த கிரில் வழியாக காலை வச்சு அப்படி கீழே விழ ஆரம்பிக்குது. மை காட் அப்படின்னு சத்தம் போட்டாங்களாம், ஆண்டவா அப்படின்னு. அந்த ஷாக்கில் ஹார்ட் அட்டாக் வந்து ரோட்லேயே அப்படியே காய்கறியெலாம் கீழே போட்டு செத்து போயிட்டாங்களாம். ஏன்னா ஷாக் வந்துவிடுதான் உங்களுக்கு. இந்த குழந்தை மேலேருந்து கீழே விழுந்து கீழே இருக்கிற குரோட்டன்ஸ் செடி மேலே விழுந்து கொடுத்தான். செடி மேலே விழுந்து அப்புறம் பொத்துன மெதுவாக தரையில் விழுந்தது. ஒன்றுமே நடக்கலையே அதுக்கு. குழந்தை மேலேருந்து கீழே விழுந்து ஒன்றும் நடக்கலை. அந்த குழந்தையை பார்த்து இவங்க ஐயோ கடவுளேன்னு சத்தம் போட்டாங்களே, இவங்க செத்து போயிட்டாங்க. இன்னொரு நிகழ்ச்சி நான் கேள்விப்பட்டேன். சேலத்தில் ஏலகிரி ஹில்ஸ்ன்னு இருக்குது. இந்த சம்மர் வெக்கேஷனில் எல்லாம் மேலே போவாங்க அங்கே. ஒரு நாளைக்கு பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க, திடீர்னு டிரைவர் ஏதோ கண்ட்ரோலில் விட்டான். விட்ட உடனே பஸ்ஸு சரிவில் வந்துடுது. சரிவுலேருந்து அப்படியே உருண்டு 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 கீழே போய் அதில் 60 பேரில் 40 பேர் இறந்துட்டாங்க. ஒரு 10-15 பேர் பழிச்சிட்டாங்க. அதில் இருந்த ஒரு அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸோ கணக்கெடுத்து பார்க்கும்போது பார்த்தோன்னா இந்த அப்பா அம்மா கையில் ஒரு 3 வயசு குழந்தை இருந்தது, எங்கேன்னு தெரியல. அப்புறம் தேடி பார்த்தான்னா அந்த மலையில் வளர்ந்த அந்த பெரிய புதர் செடிகள் இருக்குது, மரம் மாதிரி ஒரு செடி, அந்த செடி நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. அந்த இடத்துல குழந்தை படிச்சுட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்குதான். அப்போ அதை கிறிஸ்டியன் ஃபாதர் யாரோ எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. இந்த குழந்தை அந்த பஸ்ஸு உருண்டு வரும்போது அந்த ஜன்னல் வழியாக வெளியில் விழுந்துட்டு அந்த புதர் மேலே விழுந்துட்டு அப்படியே கிடச்சிதான். அப்புறம் இவங்க தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி மரணம் என்பது எப்போ எந்த நேரத்தில் எங்கே யாருக்கு வரும் ஒன்றுமே சொல்ல முடியாது. அதனால் இப்போவே அதுக்காக தயாராக இருக்கணும். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த காலனின் கழுத்தை வெட்டக்கூடிய ஒரே ஒரு கத்தி இறைவனுடைய திருநாமம். இது அந்த காலத்தில் நமக்கு உபநிஷதம் ஆன்மீக வித்தை அந்த பல வித்தைகளை கற்றுக் கொடுக்கறதுல இந்த மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை வளர்த்து கொடுத்தாங்கள். அப்போ விவேகானந்தர் மேலை நாடுகளில் அடிக்கடி இதை பற்றி பேசுவார். மரணத்தை பற்றி பல சொற்பொழிவுகளில் அவர் சொல்லியிருக்காரு. தன்னுடைய சீடன் சரச்சந்திர சக்கரவர்த்திக்கு அவர் சொல்கிறாரு, காலையிலேயும் மாலையிலேயும் மரணத்தை பற்றி நீ தியானம் செய்யணும். ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப பயமாக இருக்கும், ஆனால் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சேன்னா அந்த பயம் போயிட்டு அச்சமின்மை மனதில் வளரும். மேலை நாட்டில் இருந்த விவேகானந்தர் இவ்வாறு சில சொற்பொழிவுகளை செய்துட்டு வரும்பொழுது, இந்தியாவுக்கு திரும்பி வரும்பொழுது, ஒரு 8-10 வயசு ஒரு சிறுவன் விவேகானந்தரிடம் அடிக்கடி வருவான். அவனிடம் அவன் சொல்கிறான், நான் இந்தியா போக போகிறேன், நீயும் வரையா இந்தியாவுக்கு. இப்போ அவன் கேட்குறான், இந்தியாவுக்கு நான் வந்தால் நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு. உனக்கு ஐ வில் டீச் யூ த கேம் ஆஃப் டெத் அப்படின்னாரான். மரணத்துடன் விளையாடும் கலையை உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். 8-9 வயசு பையனுக்கு. இப்போ நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், தம்மா தூண்டு இருக்கான், இம்மா பேச்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அந்த காலத்தில் இந்த பிரம்மோபதேசம் செய்தது வயசானவங்களுக்கு செய்யவே இல்லை ரிஷி முனிவர்கள். நச்சிகேதன் தத்துவமசி ஸ்வேதகேது, ஸ்வேதகேதுக்கு ஒரு 58 வயசு இருக்குமா? 9-13 வயசு பாலகன் ஸ்வேதகேது. சின்ன குழந்தையாக இருக்கும்போதே பிடிச்சி இந்த பிரம்மோபதேசத்தை கொடுத்துட்டாங்களாம். நீ தாண்டா அந்த பரம்பொருள், மரணத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கும் அந்த எல்லை இல்லாத ஆன்மா நீதான். நாம் நினச்சிட்ருக்கோம் சின்ன பசங்களாம் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க, நாமெல்லாம் பெரியவங்க தான் பெரிய மனுஷங்க நினச்சிட்ருக்கோம். ரிஷி முனிவர்கள்லாம் சின்ன வயசில் பசங்களை பிடிச்சி பிடிச்சி அங்கங்கே இந்த பிரம்மஞானத்தை கொடுத்துருவாங்களாம். நச்சிகேதன் சத்தியகாமன் இவங்கெல்லாம் அப்படி தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ். அதுதான் விவேகானந்தர், என்னுடைய நம்பிக்கை இல்லாம் இளைய தலைமுறையின் மீது தான், வயசானவங்க மேலே இல்லை. அந்த பையன்ட்ட அவர் சொல்கிறாரு, இந்தியாவிற்கு வந்தால் மரணத்துடன் விளையாடும் விளையாட்டை உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். இப்போ அந்த சின்ன பையனுக்கு ஒன்றும் புரியல, சரி நான் வரலை அப்படின்னு பேசாமல் விட்டுட்டான். அப்புறம் ஒரு 19 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ அவனுக்கு 19, 10, 29 வயசு என்னமோ ஆயிருக்கும். அவர் பெரிய சேனையின் அதிபதியாக வரான், பெரிய ஆர்மியோட ஒரு கமாண்டர். இப்போது அந்த போரில் பல சோல்ஜர்ஸ் சேனை ஆட்கள் எல்லாம் இறந்து போயிடுறாங்க. ராத்திரி கேம்பில் அப்படியே சுற்றிட்டு வரான், கையை கட்டிட்டு. அவனோட பல சேனை ஆட்கள் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. சில பேருக்கு காயம் பட்டிருக்கு, சில பேருக்கு கைகள்லாம் வெட்டப்பட்டிருக்கு. ரொம்ப வலியில் துடித்து சில பேர் கதறாங்க, சில பேர் அழறாங்க, சில பேர் சத்தம் போட்டுட்ருக்காங்க. அந்த போர்க்களத்தோட காட்சி நீங்கள் பார்க்கலாம் மகாபாரத ராமாயணத்துலாம். விரல் துண்டுபட்டிருக்கும், கை வெட்டியிருக்கும், சில சமயம் கால் கிடையாது, சில முதுகில் கத்தியால் குத்திருப்பாங்க, பலத்த காயங்கள். ராத்திரி 10 மணிக்கு அப்படி அவன் நடந்துட்டுருக்கான் கூடாரத்தில் அங்கேயும். ஏன்னா அவனுடைய சேனை ஆட்கள். ஸோ மனசுலேயும் ஒரு பெரிய துக்கம் அவனுக்கு, நம்முடைய ஆட்கள் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே, இத்தனை பேர் வழியிலலாம் துடிச்சிட்ருக்காங்களே அப்படின்னு. அப்படி அவன் நடந்துட்டுருக்கும்போது திடீர்னு வானத்தில் ஒரு வெளிச்சம் மாதிரி வந்து ஒரு குரல் கேட்டு தான், வில் யூ கம் டு இந்தியா, ஐ ஷால் டீச் யூ த கேம் ஆஃப் டெத் அப்படின்னு. அவன் பார்க்கணும், என்னடாது இந்த குரலை எங்கேயோ சின்ன வயசில் கேட்டிருக்கோமே, விவேகானந்தருடைய குரல் அல்லவா அது. வில் ஏ கம் டு இந்தியா, ஐ ஷால் டீச் யூ த கேம் ஆஃப் டெத். இந்தியாவுக்கு வருகிறாயா, மரணம் என்னும் விளையாட்டை உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். நசிகேதன் யமதர்மராஜாட்ட அந்த விளையாட்டை கற்றுனான், எப்படி மரணத்தை பற்றி அறிய வேண்டும். இந்த கதை நமக்கு எப்படி வந்ததுன்னா, ஒரு நாள் அமெரிக்கா ரயில் வண்டியில் சுவாமி நிக்கிலானந்தர் போய்கொண்டிருந்தார். அப்போது ஒரு பிரயாணி அவரிடம் வந்து, நீங்கள் தான் சுவாமி விவேகானந்தர் என்று கேட்கிறார். அப்போ அவர் சொல்லார், நான் விவேகானந்தர் இல்லை, விவேகானந்தர் மறைந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, நான் சுவாமி நிக்கிலானந்தர்னு. எதுக்காக நீ கேட்ட? அப்போது இந்த பையன் இந்த கதையை சொல்கிறான், இந்த ஆர்மி கமாண்டர் சின்ன வயசில் எனக்கு அவர் சொல்லிடுறாரு, நான் இந்தியாவுக்கு வந்தால் மரணம் என்னும் விளையாட்டை கற்றுக் கொடுப்பேன்னு எனக்கு தெரியாமல் மாட்டேன்னு சொல்லிட்டேன். வாழ்க்கையில் முதல் தடவை நான் ஆர்மி கமாண்டராக வந்து மரணத்தை பார்க்கும்பொழுது தான் எனக்கு இது புரியாத விடுகதையாக இருந்தது. மரணம் என்றால் என்ன, இப்போ நான் அதை கற்றுக்க விரும்புகிறேன். அவர் சொன்னார், வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு தடவை தான் கதவை தட்டும், இரண்டு தடவை தட்டாது. விவேகானந்தர் இப்பொழுது இல்லை. அதனால் காலம் நம்மை அறியாமல் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆன்மீக வாழ்க்கை வாட நினைப்பவர்கள் மரணத்தை சதா மனதில் வைத்து கொண்டிருக்க வேண்டும். காலக்ஷேபோ ந கர்த்தவ்யஹா, காலத்தை வெறுமனே வீணாக்காதீர்கள். க்ஷீணம் ஆயுஹு க்ஷணே க்ஷணே, ஆயுள் காலம் ஒவ்வொரு க்ஷணமும் வீணாகி கொண்டே இருக்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, யமஸ்ய கருணா நாஸ்தி. யமன் கருணையே இல்லாதவனா? நீ பிரைம் மினிஸ்டரு, தமிழ்நாட்டு முக்கிய மந்திரியாரு, பிச்சைக்காரனாரு, ஒன்றுமே பண்ண முடியாது. கருணா நாஸ்தி, சமதர்ஷி, சமநோக்கு உள்ள ஒரே ஒரு மனிதன் இந்த உலகில் யமதர்மராஜன் தான். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறான். பிச்சைக்காரன்லேருந்து பிரைம் மினிஸ்டர் இல்லையா, எல்லாருக்கும் ஒரே கார்டு, வந்தால் அவர் கார்டை காமிச்சிடுவான், அவ்வளோதான், கெட் அவுட் லெட் ஆல் அவுட், நோ குட் நைட். க்ஷீணமாயுஹு க்ஷணே க்ஷணே, யமஸ்ய கருணா நாஸ்தி, தஸ்மாத் கர்த்தவ்யம் ஹரிநாம சங்கீர்த்தனம். அதனால் ஹரியின் நாமத்தை இரவு பகலாக ஓதிக்கொண்டிருங்கள். இறை உணர்வில் திளைக்க வேண்டும். இறைவனுடைய சிந்தனையை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த சிந்தனை மனதில் இருந்தால், 61 வயதில் அந்த சிந்தனை வர வேண்டும் என்றால் 16 பிடிக்க வேண்டும். இஃப் யூ வாண்ட் காட்லி தாட் அட் 60, கேட்ச் இட் அட் த ஏஜ் ஆஃப் 16. அப்போவே இளம் வயசில் ஆரம்பித்தாதான் 60 கிடைக்கும். அதனால தான் அவர் சொன்னார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுட்டேன், ஏன்னா அப்போ என்ன நடக்குமோ தெரியாது. மரணம் ஒரு நேரத்தில் நம்ம என்ன நினச்சிட்டு போவோம் நமக்கு தெரியாது. எப்படி வரும், எங்கே வரும், எந்த சிந்தனையில் நாம் இருப்போம் ஒன்றுமே தெரியாது. அதற்கு ஒரே ஒரு உறுதுணை, இறைவனுடைய திருநாமத்தை நான் மறந்தாலும் என் நாக்கு மறக்காதிருக்க வேண்டும். அதற்கு பயிற்சி ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், இடைவிடாது இறை நாமத்தை ஓதும் பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், பழக வேண்டும். இந்த பழக்கம் ஒரு தடவை நமக்கு பிடிச்சுன்னு எடுத்தினா, அதுக்கப்புறம் நம்ம வந்து மரணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்டோம். பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறாங்க இல்லையா, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம், பிஃபோர் டெத் பிளான், எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது. பணம் தான் கிடைக்கும், செத்து போனதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கிடைக்கும், நம்முடைய பணம் எல்லாம். இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், அடுத்த வாழ்க்கைக்கு நாம் போகும்பொழுது என்ன கொண்டு போக போகிறோமோ அது இப்பொழுதே நாம் தயார் செய்து கொள்ள முடியும். அது இறைவனுடைய ஒரே ஒரு நாமந்தான். ஒரு பிராணி, ஒரு ஜீவனுக்கு இறைவனுடைய நாமந்தான் ரொம்ப முக்கியமா. கூப்பு நீர் பின, தேனு சீர் பின, தருத்தி மேகு பின, தண்ணீர் இல்லாத கிணறு எப்படி இருக்கும் இல்லையா? கூப்பு நீர் வின, பால் இல்லாத பசு, தேனு சீறு வின, மேகம் இல்லாத பூமி, தருதி மேகு வினா, ஜெய்சே தருவர் ஃபலுபின ஹீனா, பழங்கள் இல்லாத மரம் எப்படி ஹீனமாக கருதப்படுகிறோ, ஜெய்சே பண்டித் வேதவிஹீனா, வேதம் அறியாத பண்டிதவன் எப்படி ஒரு பண்டிதன் இல்லையோ, தைசே பிராணி ஹரிநாம பினா, ஹரிநாமம் இல்லாத ஒரு மனிதன் அவ்வாறு நிராகரிக்கப்பட்டவன் ஒருவனாகின்றான். அதனால் ஹரியின் நாமம் கர்த்தவ்யம், தஸ்மாத் ஹரிநாம சங்கீர்த்தனம். என்னதான் பெரிய பெரிய ஆளாக இருந்தாலும், நெப்போலியன், சீசர், அலெக்சாண்டர், ஹிட்லர், ரூஸ்வெல்ட், ஸ்டாலின், இந்திரா காந்தி, அது இது, மகாத்மா காந்தி, என்னதான் எங்கே பண்ணாலும் வந்தவங்க எல்லாம் போகிறாங்க இங்கேருந்து. ஸோ போகும்பொழுது நம்ம ஒரு சுவாமி துளசிதாசருடைய ராமாயணத்தை கதையை சொல்லிட்டு இருந்தாராம். ஆரம்பத்தில் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு பாடுவார். ஒரு 2-3 மணி நேரம் கதா கலக்ஷேபம் நடக்கும். 5 மணிக்கு ஆரம்பித்தா ஒரு 7-8 மணிக்கு அது போகும்போது கடைசியில் எல்லாருக்கும் அவசர அவசரமாக இருக்கும், சீக்கிரம் ஓடணும் ஓடணும் பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு போகத்தான் போகிறோம், அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. போகும்போது ஒரு கடைசியில், இன்றைக்கு இத்துடன் கதையை நிறைவு செய்கிறோம், நாளைக்கு இந்த கட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம், அதற்குள் ஸ்ரீராம் ஜெயராம்னு ஆரம்பிப்பார். இவர் ஸ்ரீராம்னு ஆரம்பிக்கிறதுக்கு கூட 10 பேர் எழுந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தடவை அந்த மாதிரி கூட்டத்தில் போக ஆரம்பித்தாங்க. இந்த சுவாமி சொல்கிற எவ்வளோ அவமரியாதையாக இருக்குது, அசிங்கமாக இருக்கு இல்லையா. ரெண்டு நிமிஷம் அப்போ சொன்னார், போகிறவனை எவன்டாலடா நிறுத்த முடியும், ஒரு நாளைக்கு எல்லாரும் போகத்தான் போகிறீங்க, தயவு செய்து போகும்போது ராமநாமத்தை சொல்லிட்டு போக வேண்டாமா அப்படின்னு சொன்னார். போனவங்கள்லாம் அப்படியே வந்து உட்காந்துட்டாங்க. உடனே ஸ்ரீராம் ஜெயராம்னு ஆரம்பித்தார் அவர். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அவர் கதை சொல்ல ஆரம்பித்தார். சில பேர் அப்படி பாட்டு பாடாமே உட்காண்டிருந்தாங்க. அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு நாலு பேர் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஒத்தனை. போகும்போது அந்த வடநாட்டிலாம் ராமநாம் சத்தியம் ராமநாம சத்தியம் அப்படின்னு சொல்லிகிட்டே போவாங்க. கூட்டத்தில் இருக்க எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அதை சின்ன பையன் கேட்டானாப்பா, எல்லாருமே ராமநாம சத்தியம் ராமநாம சத்தியம் ராமநாம சத்தியம்னு சொல்லிட்டு இருக்காரு, அந்த மேலே படுத்துட்டு இருக்காரு, அவரை மட்டும் ஏப்பா சொல்ல மாட்டேங்கிறாருன்னு, செத்து போயிட்டாருடா அப்படின்னா. இப்போ அன்பர்களே, இங்கே எத்தனை பேர் செத்து போயிருக்கிறீர்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஹரியின் திருநாமத்தை சொல்லுங்கள்னாரா, அவ்வளவுதானா, ஒரே குரலில் கம்பீரமாக எல்லாரும் சொன்னாங்களா. அதனால் ஹரியின் திருநாமம் அவ்வளவு ஒரு பலத்த நன்மை பயக்கக்கூடியது. ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த ஹரியின் திருநாமத்தை நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக கொடுக்கிறார். அவருடைய ஆன்மீக வாழ்க்கை திருநாம ஜபத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஹரியின் நாமன் இறைவனுடைய நாமத்தை தான் அவர் பிடித்தார். கேனாராம் பட்டாச்சாரிய தான் அவருக்கு மந்திரோபதேசம் செய்தார், காளியின் நாமத்தை கொடுத்தார். பாருங்கள், காளியின் நாமத்திலிருந்து காளியாகவே மாறிவிட்டார் அவர். கடைசியாக பரமம்சரானதுக்கு அப்புறம் கூட இறைவனுடைய நாமத்தை தான் சொல்லிட்டு இருந்தார். ஆண்டவனுடைய தரிசனம் சமாதியில் மூழ்கி இறை இன்பத்தில் திளைத்து கொண்டிருக்கும் அவரும் கடைசி நேரம் வரை கிருஷ்ணா கோவிந்தா காளி ஹரி இப்படியே சொல்லிட்டு தான் இருப்பார் சாங்கியாலாச்சனா. அவருக்கு அந்த ஒரு திருநாமம் பேரானந்தத்தை கொடுக்கும் பெரிய திறவுகோலாக இருந்தது. அதை ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு ஒரு பெரிய பிரசாதமாக அளித்திருக்கிறார். அந்த பிரசாதம் நம்முடைய நாவில் நிரந்தரமாக ஒலிக்கட்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்கிறேன். குருதேவருடைய இந்த திருநாள் அன்று நம்ம எல்லோர் மீதும் அன்னியாருடைய சுவாமிஜியுடைய பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திரு அருள்மழையை பொழியட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அடுத்த பிறவியில் மீண்டும் அவரை காண அவருடைய நாம சங்கீர்த்தனத்துடன் நாம் ஒன்றாக கூடுவோம். அந்த பாக்கியத்தை குருதேவர் நமக்கு அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஜெய் ஸ்ரீராம் கிருஷ்ணா.